காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லன் தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
வணக்கம் ஆக்லன் தமிழ் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். இந்த வாரம் இந்த மெல்லிசை நிகழ்ச்சி வாயிலாக உங்களிடத்தில் இணைந்திருப்பது உங்கள் ஜே ஜேம். ஓகே மக்களே, இந்த வார நிகழ்ச்சிக்கு போற முன்னாடி ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இந்த வார ஹெல்த் டிப்ஸ் எதை பத்தி அப்படின்னா, எப்பயுமே பேஸ்மெண்ட் நல்லா இருந்தாதான் பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்பயும் நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அந்த வகையில மனுஷனோட பேஸ்மெண்ட் ஆனா அவருடைய கால்களையும் மூட்டலையும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுதுதான் அவருடைய முழு உடம்பும் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருந்தே நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரன்னிங், ஜாக்கிங், சைக்கிளிங் போன்ற எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய மூட்டுகளையும் கால்களையும் இப்ப இருந்தே நம்ம ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு சில உணவுகளை நம்ம வந்து அதிகமா எடுக்கிறது மூலமாக மூட்டுகளையும் கால்களையும் வலுப்படுத்த முடியும். கால்சியம் உணவானது எப்பயுமே எலும்புகளுக்கு ஆரோக்கியமான உணவு. அந்த கால்சியத்தை நீங்க அதிகமா எடுக்கிறது மூலமாக நம்முடைய மூட்டுகளையும் கால் எலும்புகளையும் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணாங்க. கால்சியம் பொதுவா முட்டை, பால் போன்ற உணவுகள் இருக்கு, அந்த உணவுகளை நம்ம வந்து எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம விட்டமின் சி உணவுகளையும் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. விட்டமின் சி எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லெமன், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்கள் இருக்கு, கீரைகள் போன்ற காய்கறிகளையும் இருக்குங்க. விட்டமின் டி சார்ந்த உணவுகளையும் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு நம்முடைய மூட்டுகளையும் கால்களையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. விட்டமின் டி உங்களுக்கு தெரியும், சூரிய ஒளியில இருக்கு. அது போல சில உணவுகள்லயும் நமக்கு விட்டமின் டி கிடைக்குது. இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம எடுக்கிறது மூலமாக நம்ம மூட்டுகளையும் கால்களையும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அதிர்ச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மக்களே, நம்ம டிப்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் தான் இந்தியால எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இந்த எலக்ட்ரல் சிஸ்டம்ஸ் பிளஸ் எலெக்ஷனை பத்தி தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். அது எப்படி ஆரம்பிச்சிச்சு, எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு, என்ன மாதிரி சிஸ்டம், என்ன மாதிரி கண்ட்ரில இருக்கு, நியூசிலாந்துல என்ன மாதிரி சிஸ்டம் இருக்கு, இந்தியால என்ன மாதிரி சிஸ்டம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டாபிக்ல பேச போறோம். ஓகே மக்களே, நம்ம இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒண்ணு போடுறேன், அதை நீங்க கேட்டு வந்து பாட்டுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
நடந்தது, கலைக்கும் சிறகு விரித்து தரை இறங்கி நடந்தது.
ஒரு நாள் பாட்டை கேட்டு வந்த மக்களே, இன்னைக்கு நம்ம பாக்குற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரோரல் சிஸ்டம்ஸ், அதாவது எலெக்ஷனை பத்தி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ரீசெண்டா கூட நம்ம தமிழ்நாட்டுல வந்து இப்பதான் ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. சீக்கிரமே நியூசிலாந்துல வந்து ஒரு எலெக்ஷன் வருது, வர நவம்பர் மாசத்துல வந்து. இந்த எலெக்ஷன் மெத்தட் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5th century ஆரம்பிக்குது. கிரீஸ் நாட்டுல இது ஆரம்பிக்குது. அப்போ வந்து மன்னர்களை தேர்ந்தெடுக்கிறப்ப வந்து மந்திரி சபையும் விஐபிகளும் சேர்ந்துதான் தேர்ந்தெடுத்தாங்க. இது வந்து பொது ஜனத்துக்கு வந்து இந்த எலெக்ஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப எட்டாக்கனியாதான் இருந்திருக்கு. ஆரம்பத்துல வந்து லாட்ரி மெத்தட்லயோ இல்ல ஓட்டிங் மெத்தட்லயோ நம்ம வந்து எலெக்ஷன் சிஸ்டத்தை வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சிஸ்டம் வந்து மெல்ல மெல்ல எவால்வ் ஆகி 10th century வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்களையும் ரீச் பண்ண கூடிய சிஸ்டமா இருந்திருக்கு இங்கிலாந்து நாட்டுல. அதுக்கப்புறம் 17th century வந்து அமெரிக்கால வந்து பொது ஜனங்களையும் இது வந்து ரீச் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் காமன் மேன், அதாவது பணக்காரங்கள இருந்து ஏழை வரைக்கும் எல்லாருமே ஓட்டிங் எடுக்கலாம், ஓட் போடலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து உண்டாயிருக்கு. அதுதான் இன்ன வரைக்கும் இந்த ஓட்டிங் சிஸ்டத்துல வந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்து இவ்வளவு டெவலப் ஆயிருந்தாலும், இன்னும் பல நாடுகள்ல மன்னராட்சி முறையெல்லாம் பின்பற்றப்பட்டு இருக்கு. இன்றளவும் பல்வேறுபட்ட நாடுகள் அவங்களோட நாடுகோட மக்களுக்கு ஏத்த மாதிரி வந்து பல ஆட்சி முறைகளை வந்து பின்பற்றுறாங்க. அந்த வகையில தேர் ஆர் 6 types of ruling method. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னா பாக்கலாம். மோனார்க், மன்னராட்சி முறை. ரெண்டாவது பிரசிடென்சியல் ரூல். மூணாவது பிரைம் மினிஸ்டர் ரூல். நாலாவது டிக்டேட்டர்ஷிப் ரூல். அஞ்சாவது மிலிட்ரி ரூல். ஆறாவது தியோக்ராட்டிக் ரூல். இந்த 6 types of ruling method அது எப்படி எப்படி எல்லாம் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வரப்போற செக்மெண்ட்ல வந்து பாக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டு பிளே பண்றேன், நீங்க அதை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து பேசுவோம். ஒரு சூப்பரான பாட்டை கேட்டு வந்த மக்களே, இன்னைக்கு நம்ம பாக்குற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரல் சிஸ்டம், அதாவது எலெக்ஷனை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். என்னதான் எலெக்ஷன் மெத்தட் வேர்ல்டு வைடா இருந்தாலும், இன்னும் பலதரப்பட்ட நாடுகள்ல வந்துட்டு டிஃபரெண்டான ஆட்சி முறை வந்து இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது 6 டைப்ஸ் ஆஃப் ரூலிங் மெத்தட் இருக்கு. அதுல ஒன்னான மன்னராட்சி மோனார்க் பத்தி நம்ம பாத்திரலாம். இந்த ஆட்சி முறை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு மன்னர் இருப்பாருங்க, அவர் தான் அந்த நாட்டோட வந்து உள் அதிகாரத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றவரா இருப்பாரு. அவருக்கு அப்புறம் அவருக்கு பிறந்தவர்கள், அவரோட வாரிசுகள் தான் மன்னரா இருக்க முடியும். வேற யாருமே வந்து மன்னராவோ இதாவோ வர முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அவரே அந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் சரி, எல்லா விதமான அதிகாரமும் சரி, எல்லா விதமான டிசிஷனும் சரி, அவரே எடுக்கிறவரா இருப்பாரு. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில உள்ள நாடான சவுதி அரேபியா, ஜப்பான் போன்ற நாடுகள் தாங்க. யுனைடெட் கிங்டத்துக்குள்ள இன்னும் வந்து மன்னராட்சி முறை ஒரு சில வழிகள்ல வந்து பின்பற்றப்படுது. மன்னராட்சிக்கு அப்புறம் நம்ம என்ன ஆட்சி முறை அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, வந்துட்டு பாராளுமன்ற ஆட்சி முறை தான் பிரைம் மினிஸ்டர் ரூல். இந்த ரூலுக்கு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் இந்தியா தாங்க. அதோட எலெக்ஷன் சிஸ்டத்தை பத்தி நமக்கு எல்லா தெரியும். மேல் சபை கீழ் சபைன்னு இருக்கு. எல்லா விதமான மேல் சபை கீழ் சபை உறுப்பினர்களையும் வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. முழுக்க முழுக்க மக்களாலேயே அமைக்கப்பட்ட அரசாங்கம் தான் இந்திய அரசாங்கம். இதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். யுனைடெட் கிங்டம்ல கூட இன்னும் வந்து பிரைம் மினிஸ்டர் ரூல்லாம் இருக்குங்க. அடுத்து பார்க்க போற சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ஷியல் சிஸ்டம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரேசில், இந்தோனேஷியா போன்ற நாடுகள் தான் இருக்கு. குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் பிரசிடென்ஷியல் ரூல். இதுவும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தாங்க. இதுக்கு ஒரு ஃபிக்ஸ் டேர்ம் இருக்கு. அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்து அவங்க ஆட்சியை முடிச்சுட்டு திருப்பி வந்து அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தலைவர் வந்து திருப்பி நாட்டை அழைப்பாங்க. இந்த ஒரு ஆட்சி முறையில முக்கியமான அம்சம் என்னன்னா, இதுவும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறை தாங்க. சரி, அடுத்த என்னென்ன ஆட்சி முறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை வந்து கேட்டு வந்துருங்க.
ஜனால் பொறு தலைவா, ஒரு வஞ்சிக் கொடி இங்கே வருவார். கண்ணீரண்டில் போத்தொடுப்பார், அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பார். கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சிக் கொடி இங்கே வருவார். நீரண்டில் போத்தொடுப்பார், அந்த வெண்ணிலவ தோக்கடிப்பார். காமாட்சி மீனாட்சி என்ன பேரோ நான் அறிய, தென்னாடோ என்னாடோ எந்த ஊரோ நான் அறிய.
ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டு மீடு ராவாக அள்ளி வர நாங்கள்.
பத்தேனந்த பூங்குயில குத்துக்குடி முத்தடித்து கொத்து வச்ச மாலை போல வெட்டு கொட்டி கண் முழிச்சு பார்த்தா, ஓடி போன உச்சி மல காத்தா, சொப்பானத்தில் இப்படித்தான போவமே வந்து நிப்பா. சொல்ல போன தங்கம் போலிருப்பா, வட்டி குச்சி இல்லாமலே காதல் தீய பத்த வெப்பதேனாறு பாலாறு போல வந்தா கண்ணுக்குள்ள, தேசிய கொடி போல குத்தி வச்ச நெஞ்சுக்குள்ள.
ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டு வீடு ராவோடு ராவாக அள்ளி வர நாங்கள் ரெடி.
என்னோடுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம் பூச்சி, கட்டாயம் என் காதல் ஆட்சி, கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி, சிந்தனையில் வந்து வந்து போறா, அவ சந்தானத்தில் செஞ்சு வச்ச தேரா, என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா, எங்கும் ஒட்டி வைக்க வந்த வந்த சித்திரமா, வேறோரத்தி வந்து தங்கையம் மனசு சத்திரமா, தாடி அம்மாடி என்ன சொல்ல கட்டழக, ஆவாரம் பூவாக வாய் வெடிச்ச மொட்டழக,
சாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டு தள்ளி வர நாங்கரடி,
கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா, கண்ணீரண்டில் போர் தொடுப்பா, அந்த வெண்ணிலப்ப தோற்கடிப்பா, அடகா மாற்றி மீனாட்சி என்ன பேரோ நான் அறிய, தென்னாடோ என்னாடோ எந்த ஊரோ நான் அறிய,
ராசாக்கி ராசாக்கி அட்ரஸ் என்ன கண்டு வீடு, ராமோடு ராமாக தள்ளி வர நாங்கள்.
அடுத்து நம்ம பார்க்க போற ஆட்சி முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டிக்டேட்டர்ஷிப்புங்க, அதாவது அடக்க ஆட்சி முறை. ஒரு நபர் தன்னுடைய வலிமையால முழு நாட்டையும் வந்து அடக்கி ஆடுறதுதான் வந்து டிக்டேட்டர்ஷிப், அடக்க ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இந்த ஆட்சி முறை வந்து இந்த உலகத்துல இருக்குங்க. முன்னொரு காலத்துல அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்றவர் வந்து ஜெர்மனியில வந்துட்டு டிக்டேட்டர்ஷிப் ஆட்சியை தான் கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு முன்னாடியோ. ஆனா இப்ப வரையும் இந்த ஆட்சி முறை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்ம முடியல. ஆனா இருக்குங்க. அது எந்த நாடுல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நார்த் கொரியால டிக்டேட்டர்ஷிப் ஆட்சி முறையின்படி வந்து அந்த நாடானது ஆளப்படுகிறது. அதுல உள்ள டிக்டேட்டர் தான் வந்துட்டு எல்லா விதமான முடிவு, நம்ம என்ன பேசணும், என்ன எழுதணும், எல்லாமே வந்துட்டு என்ன சாப்பிடணும் முதற்கொண்டு அவர் தான் முடிவு எடுப்பாரு. அந்த அளவுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்ட ஆட்சி முறை தாங்க டிக்டேட்டர்ஷிப். அடுத்து நம்ம பார்க்க போற ஆட்சி முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவ ஆட்சி முறை, மிலிட்ரி ரூல். மிலிட்ரியோட லீடர், அதாவது டிஃபென்ஸ் லீடர் வந்து நாட்டை வந்து தன்னோட கண்ட்ரோல எடுத்துக்கிட்டு அவர் மூலியமாக நடக்கிற ஆட்சி தான் மிலிட்ரி ரூல். நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான்ல கூட ஒரு சில சமயங்கள்ல வந்து மிலிட்ரி ரூல் நடைபெறிருக்கு. நல்ல எக்ஸாம்பிள் பர்வேஸ் முஷரஃப் அப்படின்றவர் வந்துட்டு மிலிட்டரி ரூல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. அது போக இன்ன வரைக்கும் எந்தெந்த நாடுகள் இந்த மிலிட்டரி ரூல் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மியான்மர்ல இருக்கு, சூடான்ல இருக்கு. இது பொதுவா வந்து ஏதாவது ரயாட்ஸ் புரட்சி வர்றது மூலியமாக வந்து ராணுவம் என்ன பண்ணும்னா அந்த நாட்டை வந்து தன்னோட கண்ட்ரோல எடுத்துக்கணும். ராணுவத்தோட தளபதியோ தலைவரோ வந்து அந்த நாட்டை வந்து ஆளுவாரு, அவர் இருக்கிற முடிவு தான் இறுதி முடிவா இருக்கும். இந்த மாதிரி ஆட்சி முறையும் இன்னும் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ஆட்சி முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தியோக்ராட்டிக் ஆட்சி முறை. அதாவது மத தலைவர் தான் வந்து ஒரு நாட்டையே வந்து ஆட்சி பண்ணுவாருங்க. என்னதான் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டர் விஐபி இருந்தாலும் அந்த மத தலைவர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. அவரோட முடிவுலதான் வந்துட்டு அந்த நாடு இயங்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான லீடரா இருப்பாரு அந்த மத குருமார். அந்த மாதிரி ஆட்சி முறை தான் வந்து தியோக்ராட்டிக் ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க, தியோக்ராட்டிக் ரூல்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வார் நடக்கிற ஈரான் கண்ட்ரி தாங்க. அந்த நாட்டுல உள்ள அந்த மத தலைவரோட முடிவு தான் இறுதி முடிவு. அவர் சைன் போட்டாதான் என்னதான் கீழே உள்ளவங்க முடிவு எடுத்தாலும் அவர்களோட முடிவு தான் இறுதி முடிவு. அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த நாட வந்து கண்ட்ரோல வச்சுக்குவாரு. அது போக இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டி, அது ஒரு சின்ன சிட்டியா இருந்தாலும் அங்க உள்ள அந்த மதகுருமார் தான் வந்துட்டு அங்க உள்ள முடிவுகள்லாம் எடுப்பாரு. அந்த முடிவை பேஸ் பண்ணி தான் அந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டமும் எல்லாமே வந்துட்டு. ஓகே மக்களே, ஒரு டிஃபரெண்டான டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. ஏற்றோரல் பத்தி பார்த்தோம். அது போல நம்ம வந்துட்டு என்னென்ன ஆட்சி முறைகள் இன்றளவும் உலக நாடுகள்லாம் கடைபிடிக்குது அப்படின்றத பார்த்தோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்காக தான் இருந்துச்சு. அதே இன்னொரு டாபிக்ல வந்து மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜே ஜே.
என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை, மாமனார் அள்ளி நீ தாவணி போட்டுட்டு மச்சி நீ யாரும்
இல்லை.
போதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள.